ಓಂ ನಮೋ ಭಗವದೇ ವಾಸುದೇವಾಯ, ಓಂ ನಮೋ ಭಗವದೇ ವಾಸುದೇವಾಯ, ಓಂ ನಮೋ ಭಗವದೇ ವಾಸುದೇವಾಯ. ನಾರಾಯಣಂ ನಮಸ್ಕೃತ್ಯಂ ನರಂ ದೈವಂ ನರೋತ್ತಮಂ ದೇವೀಂ ಸರಸ್ವತೀಂ ವ್ಯಾಸಂ ತದೋ ಜಯಂ ಮುದೀರಯೇ. ನಷ್ಟಪ್ರಾಯೇಷಾವತ್ರೇಷು ನಿತ್ಯಂ ಭಾಗವತ ಸೇವಯಾಂ ಭಗವದೀಂ ಉತ್ತಮ ಶ್ಲೋಕೀಂ ಭಕ್ತಿಂ ಭವದಿ ನೈಷ್ಠಿಕಿ. ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತಂ ಕಾಂಡಂ 9 அத்தியாயம் 4 துர்வாசர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் பதம் 21. காண்டம் 9 அத்தியாயம் 4 பதம் 21. ஏவம் சதா கர்ம கலாபம் ஆத்மன பரே அதியக்யே பகவதி அதோசஜே சர்வாத்மபாவம் விததன் மஹிமிமாம் தன்னிஷ்ட விப்ராவிஹித சஹாசஸ ஏவம் சதா கர்ம கலாபம் ஆத்மன ஹரே அதியக்யே பகவதி அதோசஜே சர்வாத்மபாவம் விததன் மஹிமிமாம் தன்னிஷ்ட விப்ராவிஹித சஹாசஸ ஏவம் இவ்வாறு பக்தி வாழ்வை மேற்கொண்டு சதா எப்பொழுதும் கர்ம கலாபம் ஒரு சத்திரிய அரசருக்குரிய வர்ணாசிரம கடமைகள் ஆத்மன தானே தனது அரசரின் பரே பரமபுருஷருக்கு அதியக்யே பரம அனுபவிப்பாளரும் உரிமையாளருமான பகவதி பரமபுருஷருக்கு அதோசஜே பௌதிக பலனறிவிற்கு அப்பாற்பட்டவருக்கு சர்வ ஆத்மபாவம் பலவகைப்பட்ட பக்தி தொண்டை விததத் நிறைவேற்றி அளித்து மஹீம் பூமி இமாம் இந்த தத்னிஷ்ட பகவானிடம் விசுவாசமுள்ள பக்தர்களான விப்ர அத்தகைய பிராமணர்களால் அபிகித வழிகாட்டப்பட்டு சசா ஆண்டார் ஹ முன்பு மொழிபெயர்ப்பு மலையிலவர் சில பிரபா பிரபாக்கு ஜெய். அம்பரீஷ மகாராஜன் தமது அரச கடமைகளின் பயன்கள் அனைத்தையும் பௌதிக புலன்களால் அறியப்பட முடியாதவரும் பரமபுருஷருமான ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எப்பொழுதும் அர்ப்பணித்து வந்தார். அவர் பகவானிடம் விசுவாசம் கொண்ட பக்தர்களான பிராமணர்களின் அறிவுரை ஏற்று சிரமமின்றி உலகை ஆண்டு வந்தார். வல்லுரை பகவத்கீதை 5:29 பின்வருமாறு கூறுகிறது. போக்தாராம் எக்க தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுக்ருதம் சர்வபூதானாம் ஞாத்வாமாம் சாந்தி மிருச்சதி. இவ்வுலகில் மக்கள் அமைதியுடனும் செழிப்புடனும் வாழ மிகவும் ஆவல் கொண்டுள்ளனர். இங்கு பகவத்கீதையில் அமைதியாக வாழ்வதற்கான வழி பரமபுருஷராலேயே நேரடியாக அளிக்கப்பட்டுள்ளது. பரமபுருஷரான ஸ்ரீகிருஷ்ணர் எல்லா கிரகங்களுக்கும் பூர்ண உரிமையாளர் என்பதால் அரசியல் சமூகம் சமயம் பொருளாதாரம் முதலான எல்லா செயலுக்கும் அவரே அனுபவிப்பாளர் ஆவார். பக்குவமான அறிவுரை பகவான் கீதையில் அளித்துள்ளார். வைஷ்ணவ பிராமணர்களின் அறிவுரை ஏற்ற சிறிய அரசரான அம்பரீஷ மகாராஜன் ஒரு வைஷ்ணவராக இருந்து கொண்டு உலகை ஆண்டு வந்தார். பிராமணர் ஒருவர் வர்ணாசிர கடமைகளையும் வேத ஞானத்தையும் நன்கு கற்றறிந்தவராக இருப்பினும் அவர் ஒரு வைஷ்ணவர் ஆகும் வரை ஒரு குருவாக இருந்து யாருக்கும் உபதேசிக்க கூடாது என்று சாஸ்திரங்கள் கட்டளையிடுகின்றன. சத்கர்ம நிபுணோ விபரோ விப்ரோ மந்திர தந்திர விசாரத அவைஷ்ணவ குரு நசியாத் வைஷ்ணவ சோபசோ குரு. எனவே தன்னிஷ்ட விப்ராபிஹித என்னும் சொற்களால் இங்கு சுட்டிக்காட்டப்படுவதை போல் பகவானின் தூய பக்தர்களாக இருந்த பிராமணர்களிடமிருந்து அம்பரீஷ மகாராஜன் அறிவுரைகளை ஏற்றார். ஏனெனில் கற்றறிந்த பண்டிதர்களாகவோ அல்லது சமய சடங்களில் கைதேர்ந்தவர்களாக மட்டும் உள்ள சாதாரண பிராமணர்கள் அறிவுரை கூறும் தகுதியற்றவர்களாவர். இன்று நாட்டின் நன்மைக்காக சட்டமியற்றும் பணி சட்டசபை உறுப்பினர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. ஆனால் அம்பரீஷ மகாராஜன் ராஜ்யத்தை பற்றிய விளக்கத்தின்படி உலகத் தலைவர் அல்லது நாட்டின் தலைவர் ஒருவர் பக்தர்களாக உள்ள பிராமணர்களை ஆலோசகர்களாக கொண்டிருக்க வேண்டும் என்றும் இத்தகைய ஆலோசகர்கள் அல்லது சட்டசபை உறுப்பினர்கள் அரசியல்வாதிகளாகவோ பாமர மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்களாக இருக்கக்கூடாது. மாறாக அவர்கள் அரசரால் நியமிக்கப்படுபவர்களாக இருக்க வேண்டும். அரசர் அல்லது நாட்டின் தலைவர் ஒரு பக்தராக இருந்து பிராமண பக்தர்களின் கட்டளைப்படி அரசாட்சியை நடத்தும்போது அனைவராலும் அமைதியாகவும் செழிப்புடனும் வாழ முடியும். அரசரும் அவரது ஆலோசகர்களும் சிறந்த பக்தர்களாக இருந்தால் நாட்டில் எந்த தவறும் நடக்காது. எல்லா பிரஜைகளும் பகவானை பக்தர்களாக மாற வேண்டும். இதனால் அவர்களது நல்லொழுக்கமும் தானாகவே பின்தொடரும். யஸ்யாஸ்தி பக்திர் பகவதி அஹிம்சனா சர்வைர் குணை தத்த சமாசதே சுரா ஹரோ அவக்தசிய குதோ மகத்குணா மனோரா தேனா சதி தாவதோ பகி. பரமபுருஷனிடம் உறுதியான பக்தி கொண்டிருப்பவர் தேவர்களின் எல்லா நற்குணங்களையும் பெற்றிருக்கிறார். ஆனால் பகவானின் பக்தர்களாத ஒருவர் மதிப்பு குறைந்த பௌதிக தகுதிகளை மட்டுமே பெற்றிருக்கிறார். பக்தர்களாத ஒரு மனத்தளத்தில் இயங்குவதா அவர் பௌதிக தகுதிகளை மட்டுமே பெற்றிருக்கிறார். இதனால் அவர் பௌதிக சக்தியினால் நிச்சயம் கவரப்படுவார் என்பதே இதற்கு காரணம். பாகவதம். கிருஷ்ணவனூரில் ஒரு அரசரால் வழிகாட்டப்படும் பிரஜைகளும் கிருஷ்ண பக்தர்களாக மாறுவார்கள். இதன் பிறகு தினமும் புது புது சட்டங்களை இயற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. பிரஜைகள் பக்தர்களாக வாழ பயிற்சியளிக்கப்படுவார்களே ஆனால் தானாகவே அவர்கள் அமைதியுடையவர்களும் நேர்மையானவர்களும் மாறிவிடுவார்கள். மேலும் தூய பக்தராக உள்ள ஒரு அரசரால் அவர்கள் ஆளப்படுவார்களானால் அந்த நாடு ஜட உலகில் இருக்காது, ஆன்மீக உலகில் இருக்கும். எனவே உலக நாடுகள் அனைத்தும் அம்பரீஷ மகாராஜனுடைய சிறிய ஆட்சி முறையை பின்பற்ற வேண்டும். நமோ விஷ்ணு பதாய கிருஷ்ண சாய போலே சுமதி பக்தி வேதாந்த சுவாமி நாமினி நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணி நிர்விசேஷ சுன்யவாதி பாஷாத்த தேசதாரிணி ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்த ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண. மொழிபெயர்ப்பு சொல்லும் அம்பரீஷ் மகாராஜன் தமது அரச கடமைகளின் பயன்கள் அனைத்தையும் பௌதிக புலன்களால் அறியப்பட முடியாதவரும் பரமபுருஷருமான ஸ்ரீகிருஷ்ணருக்கு எப்போதும் அர்ப்பணித்து வந்தார். அவர் பகவானிடம் விசுவாசம் கொண்ட பக்தர்களான பிராமணர்களின் அறிவுரையை ஏற்று சிரமமின்றி உலகை ஆண்டு வந்தார். அம்பரீஷ் மகாராஜாவோட வரலாறு அவர் எப்படி ஆட்சி செஞ்சான்னு சொல்லியிருக்கு. இதில் ரெண்டு பாயிண்ட் முக்கியம். முதல் வந்து அவர் வந்து தனக்கு வந்த அனைத்து பலன்களையும் கர்ம கலாபம் அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம். சர்வ ஆத்மபாவம், சர்வ ஆத்மபாவம்னா பழகவைப்பட்ட பக்தி தொண்டு. பாரதியில் சுரமா பஜயமாம் சர்வபாவேன பாரதா. பகவான் வந்து எல்லா வகையிலும் ஒருத்தர் பக்தி தொண்டு செய்யணும்னு எதிர்பார்க்கிறார். நம்ம முதல் நேற்று பார்த்த ஸ்லோகத்தில் பார்த்தோம், அம்பரீஷ் மகாராஜா வந்து எல்லா வகையிலையும் பகவானுக்கு பக்தி தொண்டாற்றினார். அங்கங்கள் அனைத்தும் பகவான் சேவையில் இருந்தது, புலன்கள் அனைத்தும் பகவான் சேவையில் இருந்தது. அந்த ஆட்சியில் வந்த பலன்களும் பகவானுக்காகவே பயன்படுத்தப்பட்டது. ஜட வாழ்க்கையில் எப்படி நிஷ்காமிய கர்மன்னு கர்மயோகம் சொல்றோமோ அதே மாதிரி பலனில் பற்றலாம செயல்படுறனா செயலின் பலன்கள் வந்து பகவான் அடையணும், அதான் பற்றலாம செய்யறதுன்னு அர்த்தம். முதல்ல ஆட்சி முறை வந்து பகவான் அம்பரீஷ் மகாராஜ் ஆட்சி செஞ்சது இந்த மாதிரி. ஜட வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் நம்மளும் அதே மாதிரி ஈடுபட்டா நம்ம இருக்கிற இடத்துல செயல்படலாம், நம்ம என்ன தொழில் செய்கிறோமோ செய்யலாம், நம்ம யாரும் என்ன வேலை செய்கிறோமோ செய்யலாம். எப்படின்னா அம்பரீஷ் மகாராஜா ரெண்டு பாயிண்ட், முதல் வந்து புலன்கள் அனைத்தும் பகவான் சேவையில் இருக்கணும், ரிஷிகேன ரிஷிகேஷ சேவணும். அம்பரீஷ் மகாராஜா பார்த்த மாதிரி அவர் முகம் மூக்கு வந்து துளசி நுகரவும், நாக்கு பிரசாதம் சாப்பிடவும், காது பகவான் நாமம் கேட்கவும் பாவதம் கேட்கவும், கண்கள் பகவானை தரிசனம் பண்ணவும், இந்த மாதிரி எல்லா புலன்களும் பகவான்கிட்ட இருக்கணும். எல்லா அங்கங்களும் கை பகவானை தொழவும், உடம்பு பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணும், கால் பகவான் கோயிலுக்கு போகும், தலை அவருக்கு வணங்கவும், இந்த மாதிரி எல்லா அங்கங்களும் பகவான் சேவையில் இருக்கணும். அந்த மாதிரி ஒருத்தர் வந்து வாழ முடியும் அப்படின்னா அவர் அரசராக இருந்தாலும் சரி ஆண்டியாக இருந்தாலும் சரி வித்தியாசம் இல்லை. அரசரோ ஆண்டியோ யாராக இருந்தாலும் அவங்க வந்து தங்களுடைய புலன்களையும் அங்கங்களையும் பகவான் சேவையில் எடுத்து அக்தன் இந்த ஸ்லோகத்திலையும் இதே சர்ம ஆத்ம பாவம்னு சொல்றாரு. பலகையப்பட்ட பக்தி தொண்டு சர்வாத்ம பாவம், பலகையாக செய்யணும், இல்லைன்னா ஒரே மாதிரி நம்ம வந்து பக்தி தொண்டு உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே உட்கார்ந்துருக்கலாம், கண்டிப்பாக பக்தி தொண்டு தான், ஆனால் அதில் வந்து முழுமை கிடைக்காது. ஏன்னா மற்ற புலங்களில் சிரவண கீர்த்தனம் ரெண்டு, அதுவும் சிரவணங்க கீர்த்தனம் மட்டும்தான் சொல்கிறோம், நம்ம அது சரியாக கூட ஜபத்தை கேட்கறது இல்லை. கீர்த்தனம் கூட சிரவணம் சரியா இல்லை, வெறும் கீர்த்தனம், அதுவும் கூட அன்கான்சியஸாக சொல்லிட்டு இருக்கோம். நமக்கு நினைவு இல்லாமல் பன்ன ரவுண்டு ஜபம் சொல்லணுமேனு உட்காந்து கையில் மாலையை பிடிச்சி சொல்லிட்டு இருக்கோம். ஆனாடி ரெண்டு புலம் கூட இல்லை, லிங்க் ஆகிறதில்ல சிரவண கீர்த்தனம். அப்படி இருக்கல மற்ற புலங்கள்லாம் எங்கே சேவையில் ஈடுபடுத்துறது, அதெல்லாம் ஈடுபடுத்தினாதான் விஷ்ணு சுமரணம் கிடைக்கும். சிரவண கீர்த்தனம் விஷ்ணு சுமரணம் சுமரண பகவானை நினைவு எங்கப்படுத்துறது. அன்னாடி இதில் வந்து பக்தி தொண்டுன்றது வெரைட்டி. அன்னாடி பஜன் பாடுறோம், ஆடுறோம், பிரசாதம் சாப்பிட்றோம், புக்திஷம் பண்ணுறோம், என்னென்னமோ பிரபுபாதா உருவாக்கி கொடுத்துருக்காரு நமக்கு. எல்லாரும் என்கேஜ் பண்ணலாம், எப்பேற்பட்ட குணக்காரம் குணசாலியும் குணம் இல்லாதவனும் சரி குணசாலியும் சரி பக்தியில் ஈடுபடலாம். சீக்கிரட் என்னன்னா எப்படியாவது எனக்கேன தேனம் எப்படியாவது பக்தி தொண்டில் ஈடுபடுத்தணும். எப்படி ஈடுபடுத்தணும், எல்லா பலன்களையும் ஈடுபடுத்தணும், எதுவும் ஒன்று கூட மிஞ்சிடக்கூடாது. பகவத்கீத ஒரு ஸ்லோகம் சொல்ற மாதிரி கட்டுப்படாத ஒரு பலன்களோட காற்றில் அடித்து போற படகு மாதிரி மனுஷனை கீழே தள்ளிடுன்றார். கட்டுப்படாத ஒரு புலன் கூட நம்ம நினைக்கிறோம் நான் எல்லா புலனும் எனக்கு கட்டுப்பாட்டில் இருக்கு, ஒன்று தான் கட்டுப்பாடு இல்லை, அந்த ஒன்று நம்மளை கீழே தள்ளிடும்னு சொல்றாரு. அதுக்கு காரணத்தினாடிதான் பகவான் வந்து சர்வபாவேன பாரதான்றார். எல்லா வகையிலும் பஜதேமான் சர்வபாவேன பாரதம் ரெண்டு இடம் சொல்றாரு பௌத்கீதையில், பஜதேமான் சர்வபாவன பாரதம், இங்கேயும் சர்வ ஆத்ம பாவம். அன்னாடி பக்தி தொண்டு வந்து வெரைட்டிஸ் நமக்கும் டேஸ்டா இருக்கும். எல்லா பழங்களும் எங்கேஜ் ஆகலைன்னா நமக்கு ஏதாவது ஒரு பழம் வீக் ஆயிரும். நிறைய பேர் அதான் வைஷ்ணவா கேன்னு சொல்லி எழுதுறதுல வந்து பக்தி சித்தாந்தாகூர் எழுதுனில்ல, தனிமையில் உட்காந்து ஜெபம் பண்ணுறதோ இல்லைன்னா வெறும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறதோ நமக்கு இன்னும் கண்டிஷன் சோலுக்கு வராது. ஏன்னா நமக்கு சிந்தனை பக்குவப்படாதாடி நம்ம ஏதாவது சேவையில் ஈடுபட வேண்டியிருக்கும். அந்த பக்தி சேவையில ஈடுபடலாம இருந்தோம்னா பக்தி சித்தாந்த தாக்கூர் சொல்ற மாதிரி தேன் பாட்டில வெளியே இருந்து நக்கிற மாதிரி டேஸ்ட் கிடைக்காது. அதே மாதிரி பக்தி பக்தி சேவையில் ஈடுபடும் போது எல்லா பலனையும் ஈடுபடுத்தலாம். அந்த மாதிரி ஈடுபடணும். அடுத்து எல்லா அங்கங்களையும் ஈடுபடுத்தினார் அம்பரீஷ் மகாராஜா. இதுதான் முதல் பாயிண்ட் பகவானுக்காண்டி. அடுத்து அந்த செயல்கள் நாடி வந்த பலன் பூராமே பகவானுக்காக இது பண்ணாரு, அவருக்கு அர்ப்பணிச்சாரு. ரெண்டாவது பாயிண்ட் வந்து அவர் வந்து அரசராக இருந்தாலும் அவர் வந்து அறிவுரைகள் பிராமண பக்தர்கள் பிரபுபாதஸ்வரர் வைஷ்ணவா டிவோட்டிஸ், அதாவது வெறும் பிராமணர்கள் மட்டும் அறிவுரை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட அறிவுரை வந்து பக்தி இல்லைன்னா முழுமை இல்லை. அவங்க வந்து வெறும் வேத சாஸ்திரங்களை சொல்லலாம், ஆனால் பக்தியில் இருக்கிறவங்களுக்கு தான் அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியும். பகவான் சேவையில் பக்தியில் இருக்கிறதுக்கு வைஷ்ணவா அப்ளை பண்ண தெரியணும். அன்னாடி பிரபுபாத அந்த பர்போட்டில் வந்து ரெண்டு மணி நேரம் விலக்கி சொல்கிறாரு, அவங்க வந்து பிராமணராக இருந்தால் மட்டும் போதாது, பக்தர்களாகவும் இருக்கணும். அதுக்குத்தான் சொல்றாரு, இந்த ஸ்லோகமும் சொல்றாரு, சத்கர்ம நிபுணோ விப்ரோ மந்திரதந்திர விசாரத அவைஷ்ணவோ குரு நவ்யாத் வைஷ்ணவ சோபஜோ பரோ குரு. இந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரிஞ்சதான். அண்ணாடி வைஷ்ணவராக இருக்கிறது முக்கியம். வைஷ்ணவனா என்ன அர்த்தம்னா பகவான் பக்தராக இருக்கணும், அதிலேயே பிராமண குணம் வாய்ந்தவங்களாகவும் சமத்தம தவ சகஜவம் ஞான விஞ்ஞானம் ஆஸ்திக்யம் பிரம்மகர்ம சுவாபாவம் இந்த குணங்கள்லாம் நிரம்பினவங்களாகவும் யார் இருக்காங்களோ அவங்க வந்து அறிவுரை சொல்ல ஒருத்தர் ஆட்சி செய்யணும். அதுதான் ஆட்சி முறை. கண்ணாடி இன்னைக்கு வந்து பிரபுபாதம் நிறைய விலக்கி சொல்றாங்க, நவீன கால ஆட்சி முறை வந்து மக்கள் நாடி தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் உருவாக்கப்பட்ட அரசாங்கம். ஆனால் மக்கள் வந்து அதுக்குரிய பக்கம் உள்ள நாடி அதுக்கு தகுந்த மாதிரி தான் செலக்ட் பண்றாங்க. ஆனாடி அவங்க செலக்ட் பண்ற மக்கள் இல்ல பிரதிநிதிகள் அவங்க எப்படி ஆட்சி புரியுறாங்கன்னு நம்ம நல்லா தெரியும். முக்கியமா வந்து தகுதி வாய்ந்த மக்கள் தேர்ந்தெடுத்தா தகுதி வாய்ந்த பிரதிநிதி கிடைப்பாங்க. கலிகாலத்தில் தகுதி வாய்ந்த மக்கள் இல்லாதனாடி தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகளும் தகுதி இல்லாமல் இருக்காங்க. அதோட விளைவுகள் தான் இன்னைக்கு நம்ம படிக்கிற பேப்பர் நியூஸ்லாம். மிக முக்கியமாக இந்த பாயிண்ட்ல என்னன்னா நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம வந்து அறிவுரை எடுக்கக்கூடியது தகுதி வாய்ந்தவங்கள்ட்ட வந்து அறிவுரை எடுக்கணும். அந்த அறிவுரை வந்து நம்முடைய வாழ்க்கையை வந்து பரிபூர்ணப்படுத்தும். பிரபுபாதா தண்ணீர் விஞ்ஞானத்தில் தெளிவாக சொல்கிறாங்க, ஒருத்தரை வழிகாட்டியாவோ ஆன்மீக வழிகாட்டியாவோ எடுக்கணும்னா இல்லை அவங்க அறிவுரையை நம்ம ஏற்றுக்கணும்னா அவங்களுக்கு என்ன குணங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து 24 நேரம் பகவான் சேவையில் இருக்கணும். அர்த்தம் என்னென்னா அவங்களுக்கு உலக வாழ்க்கை விஷயங்களில் அதிகம் ஈடுபாடு இருக்கக்கூடாது. ஏன் ஈடுபாடு இருக்கக்கூடாதுன்னா அவங்க வந்து உலக விஷயங்களில் ஈடுபாடு இருந்ததுன்னா அவங்க அறிவுரை சொல்லும்போது அதுவும் கலந்து வரும். இன்னைக்கு அதான் பிரச்சனை, ஆன்மீக ஞானம் தரக்கூடியவங்க வந்து உலக விஷயங்களை கலந்து கலப்படமாக தர்ற நாடி அவங்க மனசில் உள்ள குழப்பம் சேர்ந்து வர்ற நாடி ஒருத்தர் நாடி முன்னேற முடியல, அறிவுரை சரியாக பெற முடியல. அதனாடி ஒருத்தட்ட அறிவுரை எடுக்கணும் அவங்க இது பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து 24 பகவான் சேவையில் இருக்கிற பக்தராக இருக்கும். ரெண்டாவது வந்து அவங்க அதிகாரபூர்வமான குரு பரம்பரையில் வந்திருக்கணுன்றாரு. அதாவது அர்த்தம் என்னன்னா அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து தாந்தோன்றித்தனமாக விம்சிக்கலாக இருக்கக்கூடாது. விம்சிக்கல்னா தாந்தோன்றித்தனம்னு இங்கிலீஷில் சொல்கிறோம், தமிழில் சொல்கிறோம். மனமான போக்கில் வாய்க்கு வந்ததுலாம் அறிவுரைன்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி அறிவுரை சொன்னா அது வந்து பிரபாதர் சொன்ன மாதிரி பார்வை இல்லாதவங்க பார்வை இல்லாதவங்களுக்கு வழிகாட்டினா ரெண்டு பேரும் பள்ளத்தில் போய் உழணும். அதே மாதிரி மனம் போன போக்கில் சாஸ்திர ஞானம் இல்லாமல் யாராவது அறிவுரை சொல்ல கேட்டால் அந்த அறிவுரை நம்ம பின்பற்றும்போது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையும் அழிஞ்சு போகும். அது காரணத்தினாடி அதிகாரபூர்வமான குரு பரமன்னா பகவான்கிட்ட வந்த செய்திகளை தெரியப்படுத்தாமல் குறைபடுத்தாமல் பிரபுபாதா எடுத்து கொடுத்த மாணிக்க யார் எடுத்து கொடுக்குறாங்களோ அவங்க அறிவுரை கேட்டால் நம்ம முன்னேற முடியும். இது ரெண்டும் ஆன்மீக வாழ்க்கையிலோ ஒருத்தர்கிட்ட அறிவுரை கேட்கணும்னா இதுதான் நிகழ்ச்சி. இது ரெண்டாவது பாயிண்ட் சொல்லியிருக்காரு. அதனாடி அம்பரீஷ் மகாராஜாவும் தகுதி வாய்ந்த பிராமணர்கிட்ட இருந்து அறிவுரை கேட்டு ஆட்சி செஞ்சார். அவர் மனமான போக்கில் ஆட்சி செய்யலை, அறிவுரை சொன்னவங்களும் மனமான போக்கில் சொல்லலை. வெறும் சாஸ்திரங்களை மட்டும் படித்து சொல்றவங்க நமக்கு தேவையில்லை. சாஸ்திரங்கள் வந்து ஒரு இடத்துல ஒன்று செய்யணும்னு சொல்லும், இன்னொரு இடத்துல செய்யாதேன்னு சொல்லும். அந்த தகுதி வாய்ந்த அனுபவசாலிகள் வைஷ்ணவர் சொன்னால் தான் அதுக்கு சரியான விளக்கம் கிடைக்கும், இல்லைன்னா விளக்கம் கிடைக்காது, மிக முக்கியமாக குழம்பி போயிடும். அவங்க ஒரு கார்னரை மட்டும் பிடிச்சி ஒரு அறிவுரை சொல்லலாம், ஆனால் உண்மையில் அந்த அறிவுரை வந்து முழு சூழ்நிலையும் புரிஞ்சு சொல்லக்கூடியவங்களும் பக்தியில் பகவான் கருணையிலேருந்து சொல்லணும். ஒரு வித்தியாசம் என்னன்னா, பக்தர்கள் சொல்றதுக்கு மற்றவங்க சொல்றதுக்கு என்ன வித்தியாசம்னா, பக்தர்கள் வந்து பகவானே அண்டி சரணடைஞ்சு நிற்கின்ற பக்தர்களுக்கு வந்து பகவான் அவங்க இதயத்திலிருந்து சொல்றார். அதனாடி அவங்க வார்த்தைகள் வந்து பகவான் கருணையினாடி வரக்கூடிய வார்த்தைகள். மற்றவங்க வந்து பக்தியில் இல்லாதவங்க வார்த்தைகள் வந்து வெறும் ஜட வாழ்க்கை, ஜட விஷயம். அதனாடி நம்மளை முன்னேற்றாது. அதனாடியும் நம்ம அறிவுரை கேட்கும்போது அதனாடி இந்த ஸ்லோகத்தில் ரெண்டு பாயிண்ட், ஒன்று வந்து பகவானுக்கு வந்து நம்ம சர்வ புலன்களும் சர்வ அங்கங்களும் சர்வாத்ம பாவம் சேவையில் ஈடுபடுத்தணும். அதனாடி அந்த நம்ம சேவையில் வரக்கூடிய பலங்களும் பகவான் சேவையில் ஈடுபடுத்தணும். இது முதல் பாயிண்ட். அம்பரீஷ் மகாராஜா அதுக்கு உதாரணம், நேற்று படித்தோம். ரெண்டாவது பாயிண்ட் வந்து நம்ம அறிவுரை எடுத்து செய்யக்கூடியதோ யார்கிட்ட அறிவுரை கேட்கணும், யாருக்கு தகுதி இருக்கு, யார் ஸ்கோரணும், யார் கேட்கணும். முக்கியமாக முதல் பாயிண்ட் வந்து அவங்க வந்து அறிவுரை சொல்லக்கூடியவங்க வந்து 24 நேரம் பகவான் சேவையில் இருக்கணும், மற்ற ஜடாசை விஷயங்கள் ஒதுங்கி இருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் வந்து அவங்க வந்து தகுதி வாய்ந்த குரு பரம்பரையில் வந்திருக்கணும். ஏன்னா அப்போதான் அவங்க வந்து பகவான் சொன்னதை சொல்ல முடியும், மனம் போன போக்கில் இம்சிக்கலை சொல்ல முடியாது. அது நாடி நமக்கு சரியான அறிவுரை கிடைக்கும். அந்த மாதிரி ரெண்டாவது பாயிண்ட். இது ரெண்டும் தான் அம்பரீஷ் மகாராஜா ஆச்சு. நம்ம சமயத்தில் படிக்கும்போது அம்பரீஷ் மகாராஜா அந்த காலத்தில் ராஜா வந்தார், அரசாட்சி இருந்தது, நமக்கு என்ன பொருத்தம்னு கேட்கலாம். நம்மளும் ஒரு வகையில் நிறையா பேரை மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கு. குடும்பத்தலைவர் குடும்பத்தை மேனேஜ் பண்ணுறாரு, ஒரு ஆஃபீஸில் ஒருத்தர் 10 பேரை மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்கு, 100 பேரை மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம வந்து சமயத்தில் நம்ம அறிவுரை எடுக்க வேண்டியது இருக்கு. நம்ம வந்து யார்கிட்ட அறிவுரை எடுக்கணும், எப்படி எடுக்கணும், நம்ம யாருக்கு அறிவுரை கொடுக்கறோன்னா நம்ம எப்படி கொடுக்கறது, நம்ம என்ன தகுதியில் கொடுக்கணும், இதெல்லாம் வந்து இதை படிக்கும்போது நமக்கு புரியும். ஹரே கிருஷ்ணன். சந்தேகங்கள் கேள்விகள் விளக்கங்கள் எதுவும், சந்தேகங்கள் கேள்விகள் க்வெஸ்சன்ஸ்? கேள்வி வந்து அம்பரீஷ் மாதிரி எல்லா அங்கங்களையும் ஈடுபடுத்தினாலும் மனசு எப்படி ஈடுபடுத்துறது? மனசு வந்து ஆக்சுவலாக அங்கங்கள் புலங்கள்லாம் ஈடுபடும். அங்கங்களும் புலன்களும், அங்கங்கள் வேற புலன்கள் வேற, கைகள் கால்கள் இதெல்லாம் அங்கங்கள். புலன்கள்ன்றது அந்த கண்காது மூக்கு அந்த மாதிரி. இது ஈடுபடுத்தும் போது குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி, கடிவாளம் போட்ட குதிரை இப்படியே தான் போகும், வேற பக்கம் திரும்பாது. அன்னாடி இது பூராமே புலன்கள்லாம் இந்த டைரக்ஷனில் திருப்புற நாடி, அங்கங்கள்லாம் திருப்புற நாடி, இதுவும் மனமும் அதே டைரக்ஷனில் தான் போகும். இன்னொன்று வந்து என்னென்னா, மனசுக்கு வந்து இன்புட்டு உள்ள கொடுக்கறது வந்து எதுனா இந்த புலன்கள் தான். கண்ணாடி பார்த்தது தான் மனசில் பதியுது, காதில் கேட்டால் தான் மனசில் பதியுது, வாயில் சாப்பிட்ட ருசி தான் மனசில் பதிஞ்சிருக்கு, அதான் கண்டதை சாப்பிட தோணுது. அதே மாதிரி உடம்பு தொட்ட சுகம்தான் நமக்கு உடம்பு சுகத்தை அனுபவிக்க தோணுது, நம்ம நுகர்ந்த மனம் தான் மன. இந்த மாதிரி புலன்கள் தான் மனசுக்கு இன்புட் ஆயிருக்கு. ஆனா நம்ம புலன்கள் வந்து எந்நேரம் பகவான் இருக்கான மனசும் பியூர் ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா பியூர் ஆயிடும். ஏன்னா நம்ம பகவான் நாமத்தை பேசுறோம், பகவான் நாமத்தை கேட்கிறோம், பகவானை பத்தி பேசுறோம், பகவான் பிரசாதம் சாப்பிடுறோம், பகவானை தர்சனம் பண்ணும்போது எல்லா புலன்களும் பகவானை பத்தி இன்புட்டை கொடுக்கற நாடி மனமும் ஆட்டோமேட்டிக்காயிடும். மனசுக்கு தனி எஃபர்ட் கிடையாது. ஆனா முந்தின ஸ்லோகத்துல தெளிவா முத சொன்னவனே அம்பரீஷ் மகாராஜன் எப்போதும் தன் மனதே கிருஷ்ணனின் தாமரை பாதங்களை தியானிப்பதிலும் அதான் ஆரம்பிச்சிருக்கது. சவை மன கிருஷ்ண பாதார விந்தையோ, அவருடைய மனசு வந்து சதா கிருஷ்ணன். அத மனசு மட்டும் வச்சிருந்தா ஏன் மத்ததை விட்டாரு? மத்ததையும் ஏன் பகவான்கிட்ட ஈடுபடுத்துறாரு? இல்லைனா மனசை மட்டும் ஈடுபடுத்தினாலும் மத்த புலன்கள் இழுத்து அலக்கழிச்சிடும். ரதத்துல போட்டின குதிரை மாதிரி தானே அந்த புலன்கள், அதை ஒழுங்குபடுத்தி வச்சுக்கலைன்னா மனசை வேற பக்கம் இழுத்துரும். அதனால மனசையும் அவரு சபை பாத கிருஷ்ண பாதார வந்தியோ, சபை மன கிருஷ்ண பாதார வந்தியோ, மனசை கிருஷ்ணனோட பாதத்துல வச்சிருந்தாலும் புலன்களையும் அங்கங்களையும் சேர்த்து கொண்டு போனாரு. அப்படியே கம்பாக்டா கொண்டு போறதுன்னு சொல்ல எல்லா பக்கமும் இறுக்கி அமுக்கின மாதிரி புலன்களை எல்லாத்தையும் அமுக்கி பகவான் சிலையில ஈடுபடுத்து மனசை வச்சிருந்தாரு. இருந்தாலும் புலன்கள் எங்கிட்ட இழுத்துரும்னு பயம். நம்ம கஷ்டப்பட்டு மனசை பகவான்கிட்ட வைக்கிறோம், ஆனா என்னென்னமோ நம்ம ஒரு நிமிஷத்துல புலன்கள் இழுத்துறதுல வெளியே கேட்கிற சவுண்ட் என்னன்னு அந்த மாதிரி சாப்பாடு வாசனை வந்துச்சுன்னா அது என்ன வாசனைன்னு டிஸ்டர்ப் ஆகுது. இதெல்லாம் வந்து புலன்களையும் பகவான் சேவையில ஈடுபடுத்துற நாடி மனம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பகவான் இருக்கும். இந்த கேள்வி வந்து பிராமண விசுவாசத்துக்கு வைஷ்ணவ் வந்து பிராமணோட பெரியவங்கன்னு சொல்லியிருக்கு. கண்டிப்பா வந்து பிராமண குணம் உள்ள வைஷ்ணவட்ட கேட்கணும்னு அர்த்தம். ஏன்னா வைஷ்ணவன்னா அவங்களே கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரம். ஆனாடி யார்கிட்ட அறிவுரை எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். பிராமணன்னா பிராமண குணம் உள்ளவன், சம தம ஆதவம் ஞான விஜயானம் ஆஸ்திக்கியம் வரிசை 9 குணங்கள் பௌத்தியில் சொல்றாரு. பொறுமை, சத்தியம், ஞானம், விஞ்ஞானம், அனுபவ அறிவு, ஆசிக்கியம், ஆன்மீக வாழ்க்கை, ஆர்ஜவம், தூய்மை, தபம், தபஸ், கட்டுப்பாடு, இதெல்லாம் உள்ள குணம் உள்ளவங்களும் இருக்கணும். அன்னாடி நான் ஜபம் பண்ணிட்டேன், நான் வைஷ்ணவா, அன்னாடி நான் என்ன வேணாலும் அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அன்னாடி நான் அறிவுரை சொல்ற மாதிரி பெரிய இறங்கிடக்கூடாது ஃபீல்டில். இந்த குணங்கள்லாம் டெவலப் பண்ணாதான் பியூரா வரும். நம்ம எல்லாரும் வைஷ்ணவா தான், ஆனா அதே சமயம் இன்னும் நம்ம முழு பக்கத்துக்கு வரல. ஏன்னா நம்மகிட்ட பொறுமை கிடையாது, நம்மகிட்ட ஆஜவம் தூய்மை கிடையாது, ஞானம் ஃபுல்லா இல்லை, விஞ்ஞான அனுபவ அறிவு இல்லை. அதனாடி நம்ம வந்து அவசரப்பட்டு நான் எல்லாமே தெரிஞ்சுட்டேன், நான் இன்னைக்கு ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நான் உடனே நான் வைஷ்ணவ நான் பிராமணோட பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு அறிவுரை சொன்னா கந்த குளம் வழிகாட்டிடுவோம். ஏன்னா நம்மளே இன்னும் கண்டாமினேட்டட் ஸ்டேஜில் இருக்கோம், ஏதோ நம்ம முயற்சி பண்றோம். இப்போ அதனாடி தான் நான் அடிக்கடி சில தீட்சை வாங்குறேன்னு இனிஷியேஷன் ஆரம்பிச்சிருக்கோம், ஆன்மீக வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கோம். அன்னாடி ஒருத்தர் வந்து தீட்சை வாங்கினவங்களே ஆன்மீக வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்காங்கன்னா மற்றவங்க எப்படி? அவங்க இன்னும் ஃபுல்லா பியூர் ஆகல. அன்னாடி வைஷ்ணவ பிராமணான்னு சொல்ற அர்த்தம் என்னன்னா அந்த பிராமண தகுதி உடைய வைஷ்ணவர்கள் அறிவுரை சொல்ல கேட்கும், அதுதான் மிக முக்கியமானது. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீமத் பாதம் கி ஜாய், ஸ்ரீ பிரபா கி ஜாய்.